அடுத்ததாக மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் மருதையன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன்.
கூட்டத்தின் தலைவர் தோழர் ராஜு அவர்களே, இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மூத்த வழக்குரைஞர் தோழர் திருமலைராசன் அவர்களே, அவருக்கு முன் தள்ளாத வயதிலும் உணர்வோடு வந்து பங்கேற்று உரையாற்றி சென்ற முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் வி வி சுவாமிநாதன் அவர்களே, இந்த தமிழ் பாடும் போராட்டத்திலும் அதற்கு பின்னால் இக்கோயிலை அறநிலையத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான நீதிமன்ற போராட்டத்திலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சகாதேவன் அவர்களே, தோழர்களே, நண்பர்களே, இந்த கூட்டத்தில் பெற்ற ஒரு வெற்றியினை இழக்கப் போகிறோம், ஏறத்தாழ தோல்வியின் விளிம்பில் இருக்கிறோம், எப்படி தோல்வியிலிருந்து தப்பிப்பது என்பதற்காக இந்த கூட்டத்தை இங்கே நாம் கூட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் உரையாற்றியவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளாவது சொல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்த வழக்குரைஞர் திருமலைராஜன் நீதிமன்றத்தை நம்பாதீர்கள் அப்படின்னு ஒரு வக்கீல் சொல்லிட்டு போய் உட்கார்றார். இப்போ நாம் இது ஒரு வக்கீல் சொல்ல வேண்டியது அல்ல, ஒரு புரட்சிக்காரன் சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தை நம்பாதீர்கள் என்பது. ஆனால் ஒரு வக்கீலே நீதிமன்றத்தை நம்பாதே என்று சொல்ல வைத்திருக்கிறதே இந்த அரசமைப்பு, அதுதான் பெரிய புரட்சி. வக்கீலை நம்பாதே என்று அதை நம்பி தொழில் நடத்துபவர்களையே சொல்ல வைத்திருக்கிறது. அப்படி அவர் கூறிய போதிலும் இந்த நீதித்துறையின் வரம்புக்குட்பட்டு மிக முக்கியமான பல வழக்குகளை, மக்கள் நலம் சார்ந்த வழக்குகளை அவர் நடத்தியிருக்கிறார். நாமெல்லாம் அறிந்த மேலவளவு சாதி வெறி படுகொலை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட படுகொலை, அந்த வழக்கினை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் ரத்னம் அவர்கள் முன்முயற்சி எடுத்து குற்றவாளிகளை தண்டிக்க வைப்பதற்காக பணியாற்றினார். அந்த வழக்கில் குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டுமென்றால் அதற்கு சிறப்பு அரசு வழக்கறிஞராக திருமலைராசனை நியமிக்க வேண்டும் என்று கோரி பெற்று அவர் ஆஜரான காரணத்தினால் குற்றவாளிகள் சிலர் தண்டிக்கப்பட்டார்கள். இன்று நாடு முழுவதும் பதனி தோலாவிலிருந்து பீகாரில் லட்சுமண் பூர்பாத்தே என்ற இடத்திலே 40 பேர், 50 பேர் என்று வெட்டி கொலை செய்யப்படும் இடங்களில் எல்லாம் ஆதிக்க சாதியினர் ஒருவர் கூட கைதாகாமல் விடுதலை செய்யப்படுகிறார். இன்றைக்கு அவருடைய கூட்டத்தின் தலைப்பு இந்த சங்கராச்சாரி எப்படி விடுதலையானார், சங்கரராமனை கொலை செய்த சங்கராச்சாரி எப்படி விடுதலையானார் என்பதுதான் அவருடைய தலைப்பு. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் கொத்து கொத்தாக ஈ எறும்புகளை போல நசுக்கி கொல்லப்படுகின்ற அந்த மக்கள் கொல்லப்பட்ட பின்பும் கூட ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படாமல் இந்த நாட்டின் கிரிமினல் குற்ற நிர்வாகம் நீதி வழங்கல் முறை இருக்கிறது. அதனால அவருடைய சிறப்பு என்னவென்றால் இந்த சட்டத்தின் வரம்புக்கும் உட்பட்டு குற்றவாளிகளை தண்டிக்க முடியும் என்று சாதித்தது. தீண்டாமை குற்றத்து சட்டத்தின் கீழே தண்டிக்கப்பட்டவர்கள்ன்றதே கிடையாது இங்கே. ஆக அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ள ஒரு வழக்குரைஞர் சகாதேவன் அதை போல இந்த கோயிலை எடுக்கின்ற வழக்காக இருக்கட்டும், தமிழ் பாடும் போராட்டமாக இருக்கட்டும், அதையெல்லாம் இப்போ மலரும் நினைவுகள் மாதிரி இங்கே விவரிக்க முடியாது. நூற்றுக்கணக்கான வாய்தாக்கள், ஒன்று இரண்டு அல்ல, நூற்றுக்கணக்கான வாய்தாக்கள் விடாப்பிடியாக அவற்றுக்காக ஆஜராகி சல்லி காசு கூட வாங்காமல் போராடி இருக்கிறார்கள் இவரெல்லாம். இந்த தீட்சிதர் பிரச்சனையை 2004 எடுத்த போது ராஜு சொல்லுவார், சிதம்பரத்துக்காரங்க சொன்னாங்களாம், தீட்சிதர்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையை எடுக்கிறீங்களா, சரி உங்க பையனை தயார் பண்ணுங்க, இது இப்போ முடியாது அப்படின்னு. அந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றம் வரையிலே வழக்குரைஞர்களையும் அதிகார வர்க்கத்தினரையும் ஆளும் கட்சியினரையும் தம்முடைய குடுமிக்குள் முடிந்து வைத்திருப்பவர்கள் தீட்சிதர்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படி வெல்ல முடிந்தது என்று சொன்னால், இப்படி ஒரு அமைப்பு ஊதியம் கருதாமல் உணர்வோடு உழைக்கின்ற வழக்குரைஞர்கள் தோழர்களுடைய போராட்டம், சிவனடியாரின் உறுதி, இவையெல்லாம் இணைந்துதான் இந்த வெற்றியை சாதித்தது. அவர்களும் இதை நாம் சாதிப்போம் என்று தீட்சிதர்களும் நம்பவில்லை. இப்படி நம்பாத சில, நம்ப முடியாத பல காரியங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். சங்கராச்சாரி கைது யாராவது நம்பக்கூடிய நடவடிக்கையாக இருந்ததா? 2004 ஜெயலலிதா சங்கராச்சாரியை கைது செய்வாரா? அது சாத்தியமா? ஒரே ஜாதிக்காரர்கள், யாராலும் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரே சாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த அம்மையாருடைய விசேடமான குணாம்சங்கள், வளர்ப்பு மகனுக்கு கஞ்சா கேசு, நடராஜனுக்கு ஆக்கிரமிப்பு கேசு, சங்கராச்சாரிக்கு கொலக்கேசு, அதை பற்றி கவலை இல்லை. அது நாங்கள் ஜெயலலிதேந்திர சரஸ்வதி என்று ஒரு கட்டுரை எழுதினோம் இப்போ புதிய கலாச்சாரத்தில். ஜெயேந்திரருக்கும் மேலே பார்ப்பனியத்தை நிலைநாட்டுவதற்கு உரிய ஆற்றலுள்ள, திறமையுள்ள, வலிமையுள்ள நபராக தன்னை கருதுபவர் ஜெயலலிதா. அதனால தான் 2004 சங்கராச்சாரி கைது செய்யப்பட்டார். அதனால்தான் 2009 கருணாநிதி அரசு இந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்ட போது நீதிமன்ற உத்தரவின்படி உடனே தீட்சிதர்கள் போயஸ் தோட்டத்துக்கு போனாங்க. போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவோட உட்கார்ந்து பேசினவங்க யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தீட்சிதர்கள் உட்கார்ந்து பேசினார்கள். ஒரு 5 தீட்சிதர்கள் நாற்காலியை போட்டு அப்படி உட்கார வச்சு, அவனுடைய அமைச்சர்லாம் இப்படி தான் போய், இப்படி தான் உள்ளே போகணும், நடந்து போகும்போதே வளைந்து தான் போகணும். அவர்கள் உட்கார்ந்து பேசினார்கள், அவர்களிடம் முறையிட்டார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வந்தது இருக்கட்டும், சிதம்பரத்திலே தீட்சிதர் வீட்டு பெண்கள் கூட மிக சாதாரணமாக பேசிக்கொள்ளுகிறார்கள், நம்ம ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் கோயில் நம்ம கைக்கு வந்துடும். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அதிலே உறுதி இருக்கிறது. ஆக இந்த 2004 சம்பவமாக இருக்கட்டும், 2008-2009 தமிழ் சிற்றம்பல மேடையில் ஏறுகின்ற போராட்டம், 2009 இந்த கோயிலை அரசு மேற்கொள்ளுகின்ற விஷயம், இது எல்லாமே ஒரு அரிதான சம்பவங்கள். 2004 சங்கராச்சாரி கைது செய்யப்பட்ட போது அது ஒரு தற்செயல் நிகழ்வு, ஜெயலலிதாவினுடைய விசேட வெறுப்பின் காரணமாக நேர்ந்துவிட்ட ஒரு சம்பவம். ஆனால் தண்டிக்கப்படாத பல குற்றச்செயல்களை செய்து கொண்டிருக்கிற குற்ற கும்பல் தான் அந்த மடம், ஒரு மாஃபியா கேங் அது என்பதை அம்பலப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு பூர கூட்டம் நடத்தினோம். அன்றைக்கு இதை நினைவூட்டுவதற்காக இங்கே சொல்லுகிறேன், அன்றைக்கு சங்கராச்சாரியை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பிரேம்குமார் என்ற எஸ்பி, அவர் வந்து ஒரு நல்லகாமன் என்ற இராணுவ சிப்பாய்க்கு எதிராக அவர் அடித்து துன்புறுத்திய வழக்கை மனித உரிமை பாதுகாப்பு மையம் தான் எடுத்திருந்தது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது போயிருந்தது. அப்போ பிரேம்குமார் தான் இந்த வழக்கை நடத்துவதற்கு ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட நபர். இதை முடி, உனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பிரேம்குமார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ சங்கர மடத்திலிருந்து எங்களுக்கு தூது வந்தது, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? இந்த பிரேம்குமார் வழக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டில், அவனை வேலையை விட்டு தூக்குவதை நீங்கள் எதிலும் தலையிட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், எதுவும் வெளியே வராது, யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுங்கள், முடிச்சிடலாம். காரி உமிழ்ந்து வெளியே துரத்தணும் அவங்கள. அன்றைக்கு நக்கீரன் பத்திரிகையில் இது வந்திருக்குது, நல்லகாமன் இதே சென்னை மாநகரத்தில் ப்ரெஸ் கிளப்பில் அமர்ந்து எனக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு நான் மனித உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழியாக போராடி கொள்வேன், ஆனால் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் குற்றவாளியான சங்கராச்சாரி என்னை, என்னுடைய வழக்கை, நான் பிரேம்குமாருக்கு எதிராக கொடுத்திருக்கிற புகாரை நீ பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அன்றைக்கு அறிவித்தார். அவர் அதிசயம் அது. அவர் வீட்டில் அவருடைய பிள்ளைகளை, உறவினர்களை எல்லாம் போய் பார்த்தாங்க, அவங்களாம் இவரை பிழைக்க தெரியாதவன்னு திட்டினாங்க. இப்படி ஒரு சான்ஸ் வருமா, கோடிக்கணக்காக தர்றேன்றான். ஆக இந்த வழக்கில் ஒருபுறம் சங்கராச்சாரியை அம்பலப்படுத்தும் போதே இந்த அரசு நிர்வாகம், ஜெயலலிதா அரசு, காவல்துறை, இதற்கு எதிரான போராட்டத்தை 2004 நடத்தியிருக்கிறோம். 2008 தமிழ்ப்பாடும் போராட்டத்தின் போது இதுவரை இந்தியா காணாத ஒரு காட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பூரா பார்த்தாங்க. சிற்றம்பல மேடைக்கு அவரை ஆறுமுகசாமி என்ற சிவனடியாரை அழைத்து செல்வதும், அதை எதிர்த்து தீட்சிதர்கள் தாக்குவதும், ஆறுமுகசாமியை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்காக போலீஸ் அதிரடிப்படை உள்ளே நுழைவதும், தீட்சிதர்கள் பிடித்து வெளியே வீசி எரியப்படுவதும், இந்த காட்சியெல்லாம் வீடியோவில் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. பார்ப்பனர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் வேறு எந்த இடத்திலாவது, வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது நடந்திருக்குமா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை வரலாற்று காலத்திலே களப்பிரர் காலம், அசுரர்கள் ஆட்சி என்று சொல்லுகிறார்களே, அப்போ வேணால் நடந்திருக்கலாம். இந்த இத்தனை நூற்றாண்டுகளில் எந்த காலத்திலும் அப்படி ஒன்று நடந்ததில்லை. அப்படி ஒன்றை சாதித்தது நம்முடைய போராட்டம். அது வெறுமனே போலீஸ் செய்துவிடவில்லை. அதை ஒருவேளை போலீஸ் அன்று வராமல் இருந்திருந்தால், எல்லோரும் நினைத்து கொண்டார்கள் சிவனடியாரை பாதுகாக்க போலீஸ் வருதுன்னு, அல்ல, நமது தோழர்கள் அங்கே இருந்தார்கள், தீட்சிதர்களை பாதுகாக்க போலீஸ் வந்தது. போலீஸ் இல்லைன்னா அவங்க கதை வேற, அங்க நடந்திருக்கக்கூடியது வேறு, நம்முடைய இலக்கு வேறு, நம்முடைய நோக்கம் வேறு என்பதற்காக அன்று அமைதி காத்தோம். அதனால இது ஒரு அதிசயம், 2008 நடைபெற்ற அதிசயம். இந்த இரண்டு அதிசயங்களும் நிகழ்ந்தது என்பது நீதிமன்ற உத்தரவுகளால் நிகழ்ந்த அதிசயங்கள் அல்ல. இது வந்து ஒரு போராட்டத்தின் விளைவாக கொண்டு வரப்பட்டது. இந்த 2004 ஜெயலலிதா போட்ட வழக்கு, அவர் வழக்கறிஞர் சொன்னது போல, 2005 சுப்ரீம் கோர்ட்டால் கொல்லப்பட்டு விட்டது. இது எனக்கு ஒரு புதிய செய்தி. இது இந்த அவர் சொன்ன, அவர் குறிப்பிட்ட விஷயம் மிகவும் முக்கியமானது. ஒரு விசாரணை, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு வேலை பிணை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்று முடிவு செய்வது. இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிணைக்கு தகுதியானவரா ஜாமீனுக்கு என்பதை முடிவு செய்வது மட்டும்தான். அதற்கு மேல் அந்த கொலை வழக்கின் சாட்சியங்களுக்குள் சென்று இதை இவர் செய்தார் என்று நம்புவது போல இருக்கிறது, இந்த சாட்சி நம்பத்தக்கதாக இருக்கிறது என்றெல்லாம் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ யாரும் அதை பற்றி பேசக்கூடாது என்பதுதான் குற்றவியல் நடைமுறை மரபு, சட்டம் மரபு எல்லாம். இப்போது மோடி குறித்த வழக்கிலும் கூட அது நடந்திருக்கிறது, நீங்கள் பார்த்துருக்கலாம். மோடி 2002 நடத்திய இனப்படுகொலையை ஒட்டி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், தமிழ்நாட்டு பார்ப்பனரான ராகவன் என்ற அதிகாரியின் தலைமையில் நியமிக்கப்பட்ட அந்த குழு குற்றவாளிகள் பலருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த இனப்படுகொலைக்கு மோடியை குற்றம் சாட்டுவதற்கு போதிய சான்றுகள் இல்லை என்பது உச்ச நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய முடிவு. ஆனால் உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தின் நண்பர் அமிகஸ் க்யூரே என்று நியமிக்கப்பட்ட ராஜு ராமச்சந்திரன் என்பவர், இல்லை, மோடியை குற்றம் சாட்டுவதற்கு போதிய தரவுகள் இருக்கின்றன என்பது அவருடைய கருத்து. இது ரெண்டின் மீதும் உச்ச நீதிமன்றம் எந்த கருத்தும் சொல்லலை, சொல்லாமல் விசாரணை நீதிமன்றத்தில் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று அங்கே அனுப்பி வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சங்கராச்சாரி என்று வரும்போது அந்த விசாரணை வழக்கிற்குள் சென்று அவர் சொன்னது போல நேரடியான சாட்சியம், கூலிக்கு கொலை செய் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன சாட்சியத்தை நம்ப முடியாத சாட்சியம் என்று ஒரு உச்ச நீதிமன்றம் முதலில் சொல்லிவிடும் போது அதை விசாரிக்கின்றவனுக்கு சௌரியமா போச்சு. அந்த நீதிபதி உச்ச நீதிமன்றம் அப்படி சொன்னதன் காரணத்தினால் அப்படி சிந்தித்தாரா அல்லது பணத்தை வாங்கி கொண்டு அப்படி சிந்தித்தாரா என்பது நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அந்த வழக்கு அது இப்படி முடிவதற்கான காரணம் அங்கே இருக்கிறது. அதனால அன்று முதலே கைது செய்யப்பட்ட அன்னைக்கு தயவு செய்து நினைவூட்டி பாருங்கள் என்ன நடந்தது என்று. அப்படியே உலகம் அழிஞ்சிட்ட மாதிரி வந்து அணிவகுத்து நின்னார்கள். நீதிமன்றத்துக்கு வராங்க, உயர்நீதிமன்றத்துக்கு பெயிலுக்கு, ராத்திரி விசாரிக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில், நீதிபதி இதனுடைய வீட்டில் விசாரிக்கிறார்கள். பெயில் ரிமாண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு இவங்க நிற்கிறாங்க. நீதிபதி கேட்கிறார், ஏன் இந்த நீதிமன்றத்திலே இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே வச்சிட முடியாதா ஜெயிலுக்கு அனுப்பாமல் என்று நீதிபதி கேட்கிறார். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் எந்த சட்டத்தில் இருக்கிறது? ஒரு கிரிமினலை, குற்றவாளியை சிறைக்கு தான் அனுப்பணும். சிறையில் அவருக்கு ராஜோபசாரம் நடந்தது, அவருடைய பார்ப்பன சம்பிரதாயங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டன. நக்கீரன் பத்திரிகையில் கேவலமாக மலம் கழிப்பதற்கு வாழை இலை தரப்பட்டது. இவ்வளவு கீழ்த்தரமான காரியங்கள் எல்லாம் அங்கு நடந்தது. அதனால் இந்த தீர்ப்பை பற்றி தனியாக கவலைப்பட வேண்டாம். இப்ப சொல்லுகிறார்கள், தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துகிறார்கள், சதித்திட்டம் தீட்டியது என்பதை ஒரு சங்கிலித்தொடர் போல, சங்கிலித்தொடர் விடுபடாமல் அதை நிரூபித்து காட்ட வேண்டும், அப்போதான் தண்டிக்க முடியும். அந்த மாதிரி சங்கராச்சாரி வழக்கில் நிரூபிக்கப்படவில்லை என்று வியாக்கியானம் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு பேரறிவாளன் தூக்கு தண்டனை விஷயம் என்ன? அதில் அவர் சொன்ன வாக்குமூலத்தின் ஒரு பகுதியையே, ஆமாம் பேட்டரி வாங்கி கொடுத்தேன் ஆனால் எதுக்காகன்னு தெரியாது எனக்கு என்று சொன்ன ரெண்டாவது வரியை அகற்றிவிட்டு அவரை இன்று மரணத்தின் வாயிலில் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது செல்லத்தக்க சாட்சியமா? அஃசல் குரு தூக்கிலிடப்பட்டவர் நாடாளுமன்ற தாக்குதல் வழக்குக்காக, என்ன சாட்சியம் இருந்தது அவர் விஷயத்தில்? தாக்கியவர்களுடைய செல்போன் நம்பர் இவர் மொபைலில் இருந்தது. அது செல்லத்தக்க சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் தூக்கிலேயும் போடப்பட்டார். ஆக இதெல்லாம் காட்டுவது எதை? அவர்களுக்கென்றால் நீதிமன்றம், சட்டம் ஆகிய அனைத்தும் வேறு விதமாக வேலை செய்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. 2 மாதம் கழித்து தான் கைது செய்தார்கள் என்று அவர் வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இடையில் என்ன நடந்தது? போலி கொலைகாரர்களை ஆஜர்படுத்தினார்கள். 6 பேர் போய் நாங்கள் தான் வெட்டிட்டோம். இதெல்லாம் யார் செய்வாங்க? ஒரு மஃபியா, தொழில் முறை மஃபியா கேங் செய்கிற வேலை இது. வெட்ட சொல்லிட்டு வேற ஆளாக சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அப்படி ஆதரப்படுத்தினார்கள், அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. இவர்களுடைய சாதியைச் சேர்ந்த ஒரு ஆடிட்டரையே கொலை செய்ய முயற்சி பண்ணார்கள், அவர் உயிர் தப்பி பிழைத்தார். அந்த வழக்கு அப்படியே இருக்குது. சொன்ன சாட்சியங்கள் எல்லாம், அவர் சொன்னது போல மனைவி உள்பட அத்தனை பேரும், இப்போ அந்த அம்மா வெளியே வந்து நாங்கள் உயிருக்கு பயந்து கொண்டு சொன்னோம்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இப்போ சாட்சி சொல்லிட்டு அடுத்து பிள்ளையும் பறி கொடுக்கணும் அப்படின்னா போனது போயாச்சு, இனிமேல் என்னத்தை நீதி வாங்கி என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஒரு பட்டறிவில் தெரியும், இவனை எல்லாம் தண்டிக்க முடியாது என்று. அப்போ பிள்ளையை காப்பாற்றிக் கொள்வோம். அப்போ இப்படித்தான் இது முழுவதும் நடந்திருக்கிறது. அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் இன்றைக்கு சங்கராச்சாரியனுடைய விடுதலை அப்படின்றது இப்போ கடைசியாக வந்திருக்கு. இதே விஷயங்கள் தான் தீட்சிதர்கள் விவகாரத்திலும் தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. அதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. தீட்சிதர்கள் மீதும் இவர்கள் விளக்கி சொன்ன டஜன் கணக்கிலான கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன. டஜன் கணக்கிலான கிரிமினல் வழக்குகள் ஏன் விசாரிக்கப்படவில்லை? அவர் அமைச்சர் சொல்கிறாரு, உள்ளே கொண்டுட்டான், வேலைக்கார பெண்ணினுடைய கணவனை கொன்று விட்டார்கள், சக தீட்சிதர் கணக்கு கேட்டவனை கொண்டுட்டான், ஏகப்பட்ட குற்றங்களுக்கான ஆதாரங்கள், புகார்கள் எல்லாம் இருக்குது. இவையெல்லாம் எப்படி புதைக்கப்பட்டன அப்படின்றத வந்து, அது வந்து சங்கராச்சாரி வழக்கை போலவே தீட்சிதர் வழக்கிலும் அது நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நிறுவுகிறது. அதனால் இப்போ நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? நீதிமன்றத்தை நம்ப வேண்டாம். நீதிமன்றத்தை நம்பி நீதிமன்றத்தின் வழியாக இதை எப்படி சாதிப்பது என்பதற்காக நாம் இங்கே கூடவில்லை. நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த அரசும் நீதிமன்றமும் எப்படி ஒரு பார்ப்பன கொடுங்கோன்மைக்கு, பார்ப்பன திமிருக்கு, பார்ப்பன கிரிமினல் தனத்துக்கு உடந்தையாக கூட்டாளியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும், தாமதமாகி போனாலும் மக்களை தட்டி எழுப்புவதற்கும், புரிய வைப்பதற்கும் என்பதற்கு தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இப்போ நான் சொல்ற இந்த விவரங்கள் எல்லாம், தீட்சிதர் விவகாரமோ சங்கராச்சாரி விவகாரமோ வேற பல விஷயங்களோ, இதையெல்லாம் நீதிமன்றம் அதனுடைய புனித முகமூடியை வந்து கழட்டி எறியுது. இதெல்லாம் 40% பேர் ஊழல் பேர் வழிகள், இந்த மாதிரி இன்னொரு நீதிபதியின் மேலே பாலியல் புகார் இருக்கிறது, இதெல்லாம் இந்த நீதிபதிகளுடைய புனித முகமூடியை கழற்றி எறிகிறது. ஆனால் மதத்தின் புனித முகமூடி கழட்டப்பட்டிருக்குதா? சங்கராச்சாரி ஒரு கொலை கேஸில் அக்யூஸ்ட், 8 வருஷம் 10 வருஷமாக வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் தீர்ப்பு வரல, வாய்தா வாங்குது, தள்ளி போகுது. ஆனால் அவர் ஜெகத்குரு, அவன் ஜூனியர் ஜெகத்குருன்னு ரெண்டு பேரும் சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. இதை போய் கும்பிடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இதை தொலைக்காட்சியில் காட்டுறாங்க, ஊடகங்களில் போடுகிறார்கள், இதுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது, இது எப்படி சாத்தியம்? ஒரு பியூன் எடுத்துங்க, கடைநிலை ஊழியர், அவர் ஒரு கொலை கேஸில், லஞ்சம் வாங்கின கேஸில், இல்லை இதெல்லாம் ஒரு அடிதடி கேஸில் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு குற்றம் சாட்டப்படுவதாக வச்சுருவோம். அரசு ஊழியர் என்ன நடக்கும்? உடனே அவரை வேலையிலிருந்து தற்காலிக பணி நீக்கம் செய்வாங்க, சஸ்பென்ஷன். அவருக்கு எப்போ வேலை திரும்ப கிடைக்கும்? அவர் நிரபராதி என்று நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டால் அப்போ கூட வேலை கிடைக்குமா? அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதில் நீதிமன்றம் விடுவிச்சிட்டாக்க உடனே வேலை கொடுத்துடணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இலாக்காபூர்வமாக விசாரித்து இவனை வேலைக்கு வச்சுக்கொள்ள முடியாது என்று முடிவு செய்கின்ற அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக இயந்திரத்துக்கு இருக்குது. நம்ம தோழர் ஒருவர், மாகாய்காவின் பல போராட்டங்களில் பங்கு கொண்டவர், மத்திய அரசு ஊழியர், அவர் ஒரு உயர் அதிகாரியால் இப்படி பழிவாங்கப்பட்டார், பணி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த வழக்கு நீதிமன்றத்திலே அவர் மீது என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை பணி நீக்கம் செய்தார்களோ அந்த வழக்குகளெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. என் மீதான வழக்குகளெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு, அதனால் என்னை மீண்டும் பணியில் அமர்த்தணும்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த உயர் அதிகாரி, மத்திய அரசின் மிக உயர் அதிகாரி, அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய அக்விட்டல் வந்து டெக்னிக்கல் அக்விட்டல், ஆனரபிள் அக்விட்டல் அல்ல, டெக்னிக்கலாக போலீஸ் செய்த சில நடைமுறை குறைபாடுகளை வைத்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பின்பற்றுவதில் அவர்கள் செய்த தவறுகளை வைத்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால் உனக்கு வேலை கொடுக்க முடியாது என்று அவரை வந்து வேலை கொடுக்கல, அது பேர் திரும்ப போராடினோம். இன்று அரசியல்வாதிகளுக்கு கூட அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது, கேஸ் இருக்குதுன்னா தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ வந்துச்சு இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு சாதாரண கடைநிலை ஊழியனுக்கு, சமூகத்தில் வாழ்கின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு, இவனுக்கெல்லாம் ஒரு கிரிமினல் கேஸில், அதுவும் கொலை கேஸில் குற்றம் சாட்டப்பட்டவன் என்றால் அவன் நடத்தப்படும் விதம் இது. ஆனால் இவங்க யார்? இவங்க வந்து ஜெகத்குரு. யார் இவனுக்கு ஜெகத்குருன்னு பட்டம் கொடுத்தான்? இப்போ அவர் டாக்டர் பட்டதுக்காக ஒரு கொலை, இவன் ஜெகத்குரு பட்டதுக்கு எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான்னு தெரியாது. டாக்டர் பட்டதுக்கு ஒரு கொலை நடந்தது. ஜெகத்குரு என்று யார்? ஜெகம்னா என்னன்னு இவனுக்கு தெரியுமா? நம்ம வழக்கில் பேசுகிறாங்க ஊர் உலகம், உலகம்னா இவனுக்கு என்னன்னு தெரியும், எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? இவனா ஜெகத்குருன்னு பட்டம் வச்சுக்கிறது. அற்பர்கள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கல்வி அறிவு கிடையாது, ஜாதி திமிரை தவிர, தனக்கு பின்னாலே இந்த ஜாதியின் அதிகார வர்க்கம் இருக்கிறது என்ற திமிரை தவிர வேறு எதுவும் இல்லாத அவன், அவன் வந்து ஒரு மத புனிதர் என்றும், அந்த புனிதமான பீடத்திற்கு அவன் தொடர்ந்து அதிகார பீடத்திலே இருக்க முடியும் என்றும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதும் அதை கேள்விக்கு உள்ளாக்காததும் தான் மிக முக்கியமான பிரச்சனை. தீட்சிதர்கள் விஷயத்திலும் இதுதான் பிரச்சனை, சங்கராச்சாரிய விஷயத்திலும் இதுதான் பிரச்சனை. இப்போ ஆசாராம் பாபுன்னு ஒரு சாமியார், ஒரு சிறுமியை வல்லுறவு செய்த குற்றச்சாட்டுக்காக அடுத்தடுத்து அவன் மேலே நரபலி குற்றச்சாட்டு எல்லாம் வருது. அவனை கூட்டின்னு வராங்க, வர்றதை பாருங்களா, ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின மாதிரி வரான் அவன் வர்றதே. அப்படி வர்றான், அவனுக்காக சூரத்தில் ஒரு 50,000 பேர் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, அவர் குற்றவாளி அல்லன்னு. இது என்ன சமூகம் இது? அங்கே சிங்கள வேரியன் கொள்றான், இங்கே அவன் கொள்றான்னு பேசுறேன், இது என்ன, இது என்ன சமூகம் இது? நித்யானந்தான் ஒரு பொறுக்கி, அவன் இந்த அளவிற்கு அம்பலப்பட்டு போன நபர், அவனை கூப்பிட்டு தந்தி டிவியில் அவர் ஊரார் பிரச்சனைகள்லாம் தீர்வு வழங்குறார், குடும்ப பிரச்சனைக்கு. அப்போது இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்வது அதை பார்க்கணும். ஒரு தொலைக்காட்சிக்காரன் இப்படி ஒரு பொறுக்கியை கொண்டு வந்து பெண்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல நீதிபதியாக நியமிக்கிறான், அதுக்கு செட்டப் பண்ணி கூட 4 பேரை கூப்பிட்டு வரதா இருக்கட்டும், இதை இந்த சமூகம் காரி உமிழவில்லை. இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் ஆட்சேபம் இல்லாமல் அவர்கள் பவனி வர முடிகிறது என்பதுதான் தீட்சிதரோ சங்கராச்சாரியோ போன்ற இத்தகைய கிரிமினல்கள் தங்களுடைய குற்றங்களிலிருந்து தப்பிப்பதும் நீடிப்பதற்குமான காரணம். ஒருவேளை சொத்து குவிப்பு வழக்கை போல இன்னொரு 10 வருஷம் இந்த கொலைக்கேசை இழுத்துருந்தாங்கன்னு வச்சுக்குவோம், அப்போ என்ன இருக்கும், அதனால் ஜெகத்குருவாகவே செத்துருப்பான். அப்புறமா அது அது கன்விக்ட் ஆனால் கூட என்ன, இப்போ செத்த பிறகு கன்விக்ஷன் இருந்தால் என்ன, ஒன்றும் ஆக போகிறதில்லை. அல்லது ஒருவேளை இவர்கள் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தால் இப்படி ஒரு கேள்வி இருக்குது, அப்போ சங்கரமடம் என்ன ஆகும்? இப்போ சேந்திரரும் குற்றவாளி, விஜயேந்திரரும் குற்றவாளி, அப்படின்னா சங்கரமடம் என்ன ஆகும்? அடுத்த சங்கராச்சாரி யார், அதை யார் நியமிப்பது? இன்னொரு கிரிமினல் தான் நியமிக்க முடியும். அதற்கு அதை நியமிப்பதற்கு ஒரு கிரிமினல் வேண்டும், அல்லது ஒரு கிரிமினலே அவ்வாறு பார்ப்பன சமூகத்தால் தயாரிக்கப்பட்டு நியமிக்கப்பட வேண்டும். இதில் இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இப்போ நான் முதல்ல அரசு ஊழியர் உதாரணம் சொன்னேன், ஆனால் HRNC ஆக்ட் படி, இந்திய அறநிலையத்துறையினுடைய சட்டப்படி, மடாதிபதிகளாக இருக்கட்டும், அர்ச்சகர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒழுக்கக்கேடான காரியங்களில் தேவநாதன் போல அல்லது ஜெயேந்திரன் போல, அது எந்த ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபட்டாலும் அதை ஆங்கிலத்தில் மாரல் டப்டிடியூட் என்று சொல்வார்கள். அதற்காக அந்த பீடாதிபதிகளை நீக்குகின்ற அதிகாரம் HRNC உண்டு. ஆனால் HRNC அதை செய்யலை. ஏன் செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை என்றால் அவர் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கார். ஏன் தீட்சிதர்கள் மீது கேஸ் போடவில்லையோ அதே காரணத்துக்காகத்தான் இவர்கள் மீது மாரல் டப்டிடியூடுக்காக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்போ இதையெல்லாம் நான் தொகுத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒருபுறம் நீதிமன்றங்களும் சட்டங்களும் அரசும் இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இந்த ஆணவமும் இந்த துணிவும் எப்படி வருகிறது என்று சொன்னால், இதனை மௌனமாக சகித்து கொண்டு போகின்ற இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் ராஜு சொன்னாரே, இப்படி ஒரு அநீதி நடக்கிறது, அந்த அநீதியை காட்டிலும் எனக்கு பெரிய கொடுமையாக தெரிவது, இதை நாம் மௌனமாக சகித்து கொண்டு போகிறோமே அது கொடுமையாக தெரியுதுன்னு சொன்னார் இல்லையா, அப்படி மௌனமாக அங்கீகரித்து கொண்டு சகித்து கொண்டு போவது என்பதுதான் மையமான நாம் கவனிக்க வேண்டிய பிரச்சனை. மீண்டும் மீண்டும் அதில் கவனம் செலுத்தி இந்த சமூகத்தின் சுயமரியாதையற்ற தன்மையை, சொரணையற்ற நிலையை, அறிவற்ற நிலையை உடைப்பதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட கிரிமினல்கள் தான் அரசியல் சட்டம் வழங்குகின்ற ஆர்டிகிள் 25 and 26, 25, 26 இவை வழங்குகின்ற மத உரிமை, மத நிறுவனங்களை நடத்துவதற்கான உரிமை ஆகியவற்றின் பின்புலத்தில் பதுங்கிக் கொண்டு எல்லா கிரிமினல் வேலைகளையும் செய்கிறார். மத சுதந்திரம் என்பதற்கு சட்ட மொழியில் ரைட் டு கான்ஷன்ஸ், மனசாட்சி சுதந்திரம் என்று பெயர். ஆர்டிகிள் 26 சட்டப்பிரிவு 26 என்பது மத நிறுவனங்களை கையாண்டு பராமரிப்பதற்கான உரிமை, சொத்துகள், கோயில்கள், நிதி இதையெல்லாம். இந்த இரண்டும் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது. அந்த 25 மத மரபுகள் சார்ந்தவை வருகின்றன. அந்த மரபில் தான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சகராக முடியாது என்று சொல்லி பயிற்சி பெற்ற பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் சுமார் 250 பேரை பல ஆண்டுகளாக தெருவில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பார்ப்பனர் அல்லாதவர்களை வெளியே நிறுத்துவது என்பது அங்கே பார்ப்பனர்களின் உரிமையாக இல்லை, இந்துக்களின் மத உரிமையாக அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சுப்பிரமணியசாமி போய் அங்கே என்ன பேசுகிறார், ரொம்ப முக்கியம் இதை இன்னைக்கு கவனிப்பது. இந்த இணையதளத்தில், வினவு இணையதளத்தில் 2 முன்னால் நீதிமன்றத்தில் நடைபெற்றது என்ன என்பதை வெளியிட்டிருக்கிறோம். முன்னால் ராஜு அதை பேசினாரான்னு தெரியல. சுப்பிரமணியசாமி எழுந்து பேசுகிறார், பிராமணர்கள் என்பவர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் அல்ல, கர்ம வினையால் உயர்ந்தவர்கள் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. இந்த பிராமணர்கள் சிவனோடு கைலாயத்திலிருந்து வந்தவர்கள், 3000 பேர், இதுதான் அவங்களுடைய கதை. அந்த கதையில் என்ன இருக்குதுன்னாக்க, நான் சொல்கிற கதை இல்லை இது. கோர்ட்டில் தீட்சிதர்கள் போட்டிருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தில், அஃபிடவிட், அதில் சொல்லியிருக்கிறது, 3000 பேர் நாங்கள் கைலாசத்திலிருந்து வந்தோம். சிதம்பரத்துக்கு வந்து எண்ணி பார்த்தோம், ஒருத்தர் காணோம், 2999 பேர் தான் இருந்தாங்க. ஒரு ஆளை எங்கே காணோம் அப்படின்னு தேடிய போது அசரீரி ஒலித்தது, அது நான் தான் என்று நடராஜர் சொன்னார். ஆதலால் நடராஜனும் ஒரு தீட்சதனே. நடராஜருக்கு தீட்சிதர் பூஜை செய்கிறார் என்பது அல்ல, நடராஜனும் ஒரு தீட்சதனே. அந்த கமிட்டியில் சபாநாயகர், ஒரு சபை வந்து இவர்களுடையது, அந்த சபையின் நாட்டாமை வந்து நடராஜர், அதுதான் அதனுடைய பொருள். அப்போது இந்த சபை, இவர்களுடைய சபை, இந்த பார்ப்பன சபைக்கு அவர் நாட்டாமை என்ற வகையில் இது ஒரு கலெக்டிவ் எங்கள் ப்ராப்பர்ட்டி, கடவுள் வேற நாங்கள் வேற இல்லை. இதை சுப்பிரமணியசாமி உச்சநீதிமன்றத்தில் பேசுகிறார். பேசிட்டு என்ன சொல்றாருனாக்கா, இது தீட்சிதர்களின் நம்பிக்கை மட்டுமல்ல, இது இந்துக்கள் அனைவரின் நம்பிக்கைன்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா இப்படி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம எல்லோருடைய நம்பிக்கைன்னு அவன் சொல்றாங்க கோர்ட்டில். நம் எல்லோருடைய நம்பிக்கை என்ற பெயரில்தான் இந்த தில்லை கோயிலும் அதன் மீது இவர்கள் செலுத்துகின்ற ஆதிக்கமும் அரசியல் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது. வர்ண தர்மமும் அப்படிதான். பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சகராக கூடாது, பாப்பா பூஜை பண்ணாதான் எங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி தான் அது நடந்ததா, அல்லது அப்படி நடப்பதனால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அங்கீகரித்து போயிருக்கிறோமா? இரண்டாவதுதான் உண்மை. ஆனால் இந்துக்கள் எல்லோரும் அப்படி நம்புவதாகவும் அந்த நம்பிக்கையை மாற்ற நமக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறார்கள். தமிழ் பாடும் போராட்டத்திலே தான் நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அதை சகாதேவன் சொன்னார், சாமியார் தமிழ் பாடணும்னாரு. அந்த கோயிலின் சிற்றம்பல மேடை மேலே நின்று ஏன் தமிழ் பாடக்கூடாது என்று சொன்னால், சிவனடியார்கள் பாடக்கூடாது, பூஜை நேரத்தில் இது நீச மொழி, இழி மொழி, பூஜை நேரத்தில் வடமொழி தவிர வேறு எதையும் உச்சரிக்கக்கூடாது, தமிழ் பாடணும்னா அதை நாங்களே பாடிக்குவோம், தேவையான நேரத்தில் பாடிக்குவோம் தேவாரத்தை, மற்றவர்கள் இந்த மேடையில் நின்று பாடக்கூடாது என்பது தான் அவர்கள் சொன்னது. இது பற்றி நீண்ட இதெல்லாம் புத்தகமாக போட்டால் அவ்வளோ தண்டி வரும். அது அவர்களுடைய அந்த மனுவை படித்தாதான் நமக்கு சொரணம் வரும். அதில் என்ன சொல்கிறான்னாக்கா, திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் எல்லாமே கீழே நின்று தான் பாடியிருக்கிறாங்கன்றான். சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்பர் எல்லாமே அவனே நின்று பாடியிருக்கான். நீ என்ன ஆறுமுகசாமி, அவனையே நான் விட்டதில்லை மேலே, யாரு தேவாரத்தை எழுதினவனே இதன் மேலே ஏறினதில்லை, நீ எப்படி ஏற முடியும்னு அஃபிடவிட்டில் அவன் சொல்கிறான். அப்போ இவர்கள் மேடையில் எங்களை தவிர வேற யாரும் ஏறக்கூடாது என்பது மரபு, மரபை சொல்ல நீ யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது மரபை சொல்ல நான் யார், எது மரபு? நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஏதாவது ஒரு மரபு இருக்கா? யாராவது சட்டம் எழுதி வச்சிருக்கிறானா தீட்சை தவிர யாரும் ஏறக்கூடாதுன்னு? இல்லை. அப்போ யாருன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் தான் மரபை சொல்ல முடியும், ஏன்னா இது என் கோவில். ஏனென்றால் இது என் கோவில், உன் கோவில்னு சொல்கிறியா, அதற்கு என்ன ஆதாரம்? அதற்கு ஆதாரம் செப்புப்பட்டயம் இருக்கிறதா, கல்வெட்டு இருக்கிறதா, வேற ஏதாவது பத்திரம் இருக்குதா? சென்ற நூற்றாண்டின் கடைசி வரையில் கூட இந்த போராட்டத்தின் போது மக்கள் தொலைக்காட்சியிலாம் கூப்பிட்டு வந்தோம். பிச்சாவரம் ஜமீன் அங்கே பக்கத்தில் இருக்குது. பிச்சாவரம் ஜமீன்னா அவங்க இந்த வன்னியர் சாதியை சேர்ந்த ஜமீன், அது அவங்க கண்ட்ரோலில் இருந்தது இந்த கோவில். அப்பப்போ வரக்கூடிய மன்னர்களின் கட்டுப்பாட்டில், குறுநில மன்னர்களின் கட்டுப்பாட்டில், பாளையக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. பெரிய மன்னராட்சிகள் எல்லாம் வீழ்ந்த பிறகு ஜமீன்தார் கட்டுப்பாட்டுக்கு வருது கோயில். அப்போ அன்றாடம் பூசை முடித்து விட்டு கோயிலை பூட்டி சாவியை பிச்சாவரம் ஜமீனில் கொண்டு போய் கொடுத்துட்டு போனோம் இவங்க. அந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஜமீன் நலிந்து போய் ஒன்றும் இல்லாமல் போன போது அவர்கள் அந்த படங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், புகைப்படங்கள் எல்லாம். பிச்சாவரம் ஜமீனுக்கு முடிசூட்டுவது தீட்சிதர்கள், கோயிலில் அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட காமிச்சு எங்கே நீதி கேட்பது? அப்போது அதை சாவியை திருடிட்டாங்களே, சாவியை திருடிட்டு கோயில் என்னது, கோயில் என்னது என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது, பொசஷனை தவிர, அங்கே இருப்பதை தவிர. வேறு என்ன ஆதாரம் இருக்குது? மன்னர் கட்டினா அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. யார் எந்த கோபுரத்தை கட்டினான், அவர் விவிஎஸ் சொன்னது போல் திப்பு சுல்தானும் மற்ற மன்னர்களும் கொடுத்த நகைகள், இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்குது. கோயில் ஒன்றுதுன்றதுக்கு என்ன பட்டா இருக்குதா, பாத்தியதை இருக்குதா, என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்பிக்கையை திரும்ப கொண்டு வராங்க. இது ஒரு விஷ வட்டம். இது ஏன்னா நாங்களே சிவன், நாங்களே தீட்சிதர், நாங்கள் தானே வந்து, நாங்கள் தானே இங்கே செட்டில் ஆனோம். அப்போ இந்த கோயில் எங்களுடைய உடைமை. அப்போ நம்பிக்கை என்பது தீட்சிதர்கள் தான் அங்கே பூசை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, தீட்சிதர்கள் தான் அந்த கோயிலின் உரிமையாளர்கள் என்பதும் கூட இந்து மத நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. இது புரிந்து கொள்ளணும் நீங்கள். இவங்க தான் இந்த 40 ஏக்கர் கோயிலுக்கும் அந்த கோயிலின் கீழே இருக்கக்கூடிய சுமார் 2500 ஏக்கர் விளைநிலங்களுக்கும் இன்னும் சிதம்பரம் நகரிலும் காசியிலும் யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு இடங்களில் பறந்து கிடக்கின்ற வீட்டு மனைகள் ரியல் எஸ்டேட் சொத்துகளுக்கும் இது எல்லாத்துக்கும் இவர்கள்தான் உரிமையாளர்கள் என்பது இந்து மதத்தின் நம்பிக்கை என்று சுப்பிரமணிய சாமி சொல்றாங்க. அதனால ஈஓவுக்கு என்ன வேலை வெளியே போக சொல்லு. அப்போ இந்த சட்டப்பிரிவு 25 அல்லது 26, இந்த ரெண்டு சட்டப்பிரிவுகளையும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று இப்படி மாட்டிகிட்டு இருக்குது. இதில் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணவே முடியாது. கையை பிடிச்சிருத்தியா, என்ன கையை பிடிச்சிருத்தியா, அப்படி போகுது. கையை பிடிச்சிருத்தியான்றதை அவன் பதிலே சொல்ல மாட்டான். நீ என்ன சொன்னாலும் அதை அப்படி திருப்பி. இதுதான் தீட்சிதர் 150 வருஷமாக வழக்கு நடத்துவதனுடைய ரகசியம். இதுதான் அவன் தரப்பிலேருந்து எந்த வார்த்தையும் நீங்கள் வாங்க முடியாது. உங்களுக்கு மறுப்புரைகள் மட்டும் அவன் சொல்லிகிட்டு இருப்பான். இந்த சொத்து இப்போ இந்த இங்கே நான் பேசுகிறேன், ஆமாம், இப்போ நம்ம எல்லாருமே இங்கே அப்படியே செட்டில் ஆகிடுவோம், இன்னும் 1 மாதம் 2 மாதம் உட்காந்துருவோம், இந்த இடம் எங்களுதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம முடியாது. நான் இங்கே தான் இருக்கிறேன் தன்னால், அதனால் என்னதுன்னு சொல்கிறதா அதை? அப்படி இது ஒரு மதம் என்று வேற எங்கேயும் வேற எந்த சிவில் தாவாவிலும் சொத்துக்களிலும் வேறு இடங்களில் செல்ல முடியாத ஒரு வாதம் மத விவகாரங்களில் செல்லுபடியாகிறது. இந்த கோவில் என்னுடைய சொத்து என்பது மத உரிமை என்ற அடிப்படையில் இந்த சட்டப்பிரிவு 25-26 அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு ஒன்னோட ஒன்று. அது அரசியல் சட்டத்திலேயே உள்ள ஊனம், உள்ள குறைபாடு. அது அதை வைத்து கொண்டு தான் இவர்கள் மட்டுமல்ல பல கிறித்தவ மத நிறுவனங்களும் வக்ஃப் போர்டுகளும் ஒவ்வொரு மதங்களையும் சேர்ந்த பணக்காரர்கள் பிஷப்புகள் பெரும் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை கட்டி ஆள்கிறார்கள். அப்போ இதுக்குள்ள அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்குள்ளே போகுது. நான் வழிபடுவது என்னுடைய உரிமைன்னு சொல்லு, அது ரைட்டு. ஆனால் இது என்னுடைய சொத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் அடிப்படையே கிடையாது. சொத்து என்பது மதம் சாராத விவகாரம். அதனால் உனக்கு அதில் கிளைம், உனக்கு அதில் உரிமை எதுவும் அதில் கிடையாது. அதே போல் தமிழ் பாட முடியாது என்று சொல்வதற்கும் நாம் அதற்கான சான்றுகளை வைத்தபோது அவர்களால் வந்து அதை ஆதாரபூர்வமாக மறுத்து வாதாட முடியவில்லை. இது ஒரு உண்மை. அதை மறுத்து வாதாடினா நின்றுருப்பாங்க, பாடக்கூடாதுன்னு நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்வதற்கு கூட போதிய தரவுகளோ ஆதாரங்களோ அவர்களிடம் கிடையாது. ஆக இந்த காரணங்களினால்தான் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்ப்பாடும் போராட்டத்திலும் சரி, கோயிலை அரசு மேற்கொண்ட பிரச்சனையிலும் சரி, அதை வந்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கிறது. இதில் தீட்சிதர்களுடைய பெருமை என்பது எல்லா தீர்ப்புகளும் தனக்கு எதிராக இருந்த போதிலும் ஏறத்தாழ 150 ஆண்டு காலமாக அந்த சொத்தை அவன் கையில் வச்சிருக்கிறது தான் அவனுடைய திறமை. 1888 முத்துசாமியர் ஷெஃபர்டு தீர்ப்பில் தொடங்கி 35 வெளிவந்த அடுத்த தீர்ப்பு, அதற்கு பின்னால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதை வந்து எடுத்துக்கொண்டது, அந்த வழக்கு 20 ஆண்டுகள் தூங்கியது. அவர் சகாதேவன் சொன்னதைப் போல கட்டே காணும் நீதிமன்றத்தில், கட்ட தேடுறதுக்கு ஒரு பெரிய இயக்கம் எடுத்தோம், கட்ட தொலைச்சிட்டாங்க, கட்டு இருந்தா தானே. 1888 முத்துசாமி ஐயரும் ஷெஃபர்டும் இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த கோயில் உன்னுடையது என்று சொல்வதற்கு ஒரு பொட்டு ஆதாரம் கூட கிடையாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்களே, அதை போய் தேடி சென்னை உயர்நீதிமன்ற லைப்ரரியில் போய் தேடினா அந்த பக்கம் மட்டும் புத்தகத்தில் இல்லை. 1888 அப்புறம் அதை டெல்லியில் தேடி, அங்கே தேடி, இங்கே தேடி, அப்படி தடயங்களை அழிப்பது, திருட்டு கொலை கொள்ளை முதலான எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவது, இது எல்லாம் இருக்குது. இந்த அந்த தமிழ்ப்பாடும் போராட்டத்தில் எஸ்பியை அடித்தாங்க. எஸ்பியை நம்ம அடிச்சிருந்தா நம்ம கதி என்ன? என்கவுண்டர்லாம் அங்கேயே முடிஞ்சிருக்கும் கதை. ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் நடக்கலை. ஏன் நடக்கலை? ஏன் அரசாங்கமோ போலீஸோ ஒரு எஸ்பியை கை நீட்டி அடித்த பிறகு கூட, பிடித்து தள்ளிய பிறகு கூட, இந்த படியில் அவர் ஏறுறாரா, அவர் மல்லாந்து விழுந்துட்டார், இப்படி ஏறும் பிடிச்சி அப்படி தள்ளுறான்னு. அவர் வட இந்தியர், வேற யாராவது இருந்தால் ஓங்கி ரெண்டு இழுப்பாவது இழுத்துருப்பாங்க குறைந்தபட்சம். அது கூட அவர்களுக்கு நடக்கவில்லை. ஏன்? அது நாம் சொல்வதை காட்டிலும் சிதம்பரம் மக்களை கேளுங்க. தீட்சிதர்கள் திருட்டு பயன்றது சிதம்பரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எல்லாரும் அன்றாடம் தங்களுடைய சொந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை அது. அதுக்கு பெரிய நம்ம எஃப்ஐஆரு சார்ஜ்ஷீட்டு ஆதாரம்லாம் காட்ட வேண்டிய, டெய்லி கோயிலுக்கு போனால் என்ன நடக்குது? அவன் வந்து சிற்றம்பல மேடைன்றது அவன் வச்சிருக்கிற டோல்கேட், அது அந்த டோல்கேட்டில் வசூல் பண்ணுறது அவனுடைய உரிமை. அந்த மேடையில் ஏறினா தான் சாமியை பார்க்க முடியும். ஏறணுன்னாக்க அவன் படிக்கட்டிலே உட்காந்துருப்பான், பணத்தை கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் மாதிரின்னு வச்சுருங்க, பணத்தை கொடுத்துட்டு உள்ளே போகணும். அதில் வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. இல்லைன்னா கீழே நின்று அண்ணாந்து பார்த்தாலும் தெரியாது ஒன்றும். அப்போது அதை இப்படி இது இதை வந்து எல்லா மக்களும் அனுபவித்திருக்கிறாங்க. கோயிலை திறப்புவது பூட்டுவது கூட அவன் சௌரியத்துக்கு பண்ணுவான் டைம். இது நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போகிறவங்க போய் பாருங்கள். மற்ற கோயிலெலாம் இத்தனை மணிக்கு மூடணும், இத்தனை மணிக்கு திறக்கணும், அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. வெளிநாட்டு பக்தர்கள், வெளிமாநில பக்தர்கள், 500 பேர், 1000 பேர் உட்காந்துருப்பான், கோயில் மூடிடணும். அவன் சௌரியத்துக்கு வந்து திறப்பான் அதை. அப்போது அது இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது ஏன் சொத்து போனால் போதுன்னு உங்களுக்கு எல்லாம் அதை காட்டுறேன் நான் என்பது. இதை வந்து இந்த இப்படி இந்த அடாவடித்தனத்தை அவர்கள் செய்கிறார்கள். இது அந்த நகரத்தின் மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன் கேட்கறது இல்லை? தீட்சிதர்கள் புனிதமானவர்கள் அப்படின்ற மயக்கம் இருக்குதா நம்ம மக்களுக்குன்னா அப்படி கிடையாது. போலீஸ்காரன் லஞ்சம் வாங்குகிறான், கண்ணால் பார்க்குறோம், ஆனால் நம்ம கேட்கறது இல்லை. ஏன்? பயம். தீட்சிதர்கள் விஷயத்தில் மக்கள் கேட்காததற்கும் அது ஒரு பயம். இவனை போய் நோண்டி ஏதோ ஆயிடும் நமக்கு, தீட்சிதனின் சாபத்தை வாங்கினால் நமக்கு ஏதாவது நேர்ந்து விடும். இது ஏன்? இது லாரி டிரைவர் பன்னியை பார்த்து பயப்படுவார். பன்னிக்கு என்ன, பன்னியை பார்த்து லாரியாக பயப்படுது? இல்லை, அடிபட்டாக்கா அது சாகுதோ இல்லையோ நம்ம காலி இழுத்துட்டு போயிடும் ஒரு பக்கம். நாய் பண்ணி குறுக்க ஓடி வந்தால் பயப்படுவாங்க வண்டி ஓட்டுறவங்க. அப்போ அதுபோல் அந்த மாதிரி ஒரு அச்சம் தீட்சிதர்கள் மேலே. இவன் மேலே கையை வைக்க போய் ஏதாவது ஏடா கூடமாக ஆகிடுமோ, மறுமையில் ஏதாவது ஒன்று கேடு நடந்து விடுமோ, இப்படி இப்படி இப்படிப்பட்ட அச்சம்தான் இவர்களை கேள்வி கேட்க விடாமல் இதனால் இதை செய்ய வைத்தது. அந்த அச்சத்தை இந்த 2008 போராட்டத்தில் தொடங்கி நாங்கள் அகற்றி இருக்கிறோம்.